தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன். வகுப்பு 11.
அருவும் சிவம் சக்தி நாதம் விந்து ஆகிய நான்கு அருவத் திருமேனிகளும் உருவும் மகேஸ்வரன் ருத்ரன் மால் அயன் ஆகிய நான்கு உருவத் திருமேனிகளும்.
மகேஸ்வரன் என்பது ஈஸ்வரம் என்பதைத்தான் மகேஸ்வரன் என்கிறார்கள். மகேஸ்வரன்
ருத்ரன் மால் அயன் ஆகிய நான்கு உருவத் திருமேனிகளும் அருவும் உருவும் சதாசிவன் என்னும் அருவுருவத் திருமேனியும்
அதை பிரித்து அருவும் உருவம் என்று சொல்கிறாரே, இதை விட அது சொல்லுகிற முறை அரு உருவம் என்று நாம் படிக்க வேண்டும். அருவும் உருவும் நடுவிலே நிற்பது அருவுரு, அதை பிரித்து அவர் சொல்கிறார் அருவும் உருவம் என்றால் கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அருவும் உருவம் என்ற உடனே ரெண்டு என்ற எண்ணம் வந்துவிடும், அப்படி அல்ல. அரு உருவம் என்று அதை படித்தோமானால் சாதாக்கியம் ஒன்று என்பது தெரிய வரும்.
அறிஞர்க்கு ஞான மார்க்கத்தார்க்குரிய அறிவாம் உருவும் ஞான வடிவமும்.
ஞான வடிவம் என்பது என்னவென்றால் அது உன்னாலே விளங்க முடியாது என்பதுதான். அது ஞான வடிவத்தை தான் நாங்கள் சுரூப நிலை என்று சொல்லுகிறோம். ஆகவே அது என்னவாகும் என்றால் உன் அறிவு காணுகிற விஷயமாகாது, அறிவு அதாகவே மாறுகிற விஷயமாக இருக்கும். உண்மையிலே நினைத்து பாருங்கள், இந்த தேடல்கள் எல்லாம் உருவத்துக்குள்ளே தேடுகிறோம், அரு உருவத்துக்குள்ளே தேடுகிறோம், அருவத்துக்குள்ளே தேடுகிறோம், இதெல்லாம் புத்தியினுடைய வேலை. அப்படி இல்லாமல் புத்தியே சிவமாக மாறிவிட்டால் அந்த அந்த சுகத்தை கற்பனை பண்ணி பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. புத்தி இறைவனை பற்றும் வரைக்கும் அந்த பற்றுதல் இடையிடையே தவறும். இப்போ உருவத்தை தொழுகிற பொழுது கோயிலுக்குள்ள போனோடனே முதல் கோயில் சாமியே பார்க்குறோம், பிறகு எதிரில் இருக்கிற பொண்ணு அழகான காஞ்சிபுரம் கொடுத்தால் அதுதான் பார்க்குறோம். இது நம்ம இயல்பாக வந்து விடுகிறதில் அந்த நேரத்திலே விடுபட்டு போகிறது. அதுபோல அரு உருவத்திலும் இதே நிலை உண்டு, அருவத்திலும் இதே நிலை உண்டு. கடவுளை பற்றுவதும் விடுவேன் புத்தி முயற்சி பண்ணி பற்றுகிறது. ஆகவே பற்றி விடுதல் பற்றி விடுதல் என்கின்றதெல்லாம் இருக்கும். புத்தியே சிவமாக மாறிவிட்டால் பிறகு பற்றி விடுதலுக்கு இடமே இல்லை, அதுவாகவே இருந்துவிடும். ஆகவே அந்த சுகத்தை நாம் கற்பனை பண்ணினால் அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி நாம் கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் இதுவரை எல்லாம் உணர பதிமுதுநிலை படிக்கிறோம், பதியினுடைய முதுநிலையை பற்றி பாடமாக படிக்கிறோம், அவ்வளவுதான். புத்தி பதியா புத்தியே பதியாக மாறிவிட்டால் அதனுடைய பதிமுதுநிலை என்ன என்பது அது சொல்லப்படாத விஷயமாக உணரப்படும். அந்த அந்த விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அது ஞான மார்க்கத்திற்கு உரியது.
உடையான் எமது தலைவராகிய சிவபெருமான் உளன் உடையவர்
என்பவும் நான் சொல்வது. இதிலெல்லாம் கவனித்து பார்த்தால் அருவும் உருவும் அறிஞர் அருவும் உருவும் அறிஞர்க்கறிவாம் உருவும் உடையான் உளன். குறளிலே சிவபெருமான் என்ற பேச்சு இல்லை, அதை அதை கவனித்துக் கொண்டு வாருங்கள். அவர்கள் அந்த கடவுளை தொட்டு சொல்லுகிறார்கள், நான் தொழுகிற வடிவம் சிவ வடிவம். ஆகவே அந்த உடையான் என்பதை சிவன் என்று இவர்கள் வரையறுத்துக் கொள்கிறார்கள். அதாவது உயர்நிலையிலே நாம் ஒரு ஒரு நாம் ஒரு பாதைக்குள்ளே போய்விட்டோம், சைவம் என்கிற பாதைக்குள்ளே போய்விட்ட காரணத்தினால் நமக்கு உடையான் சிவன். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வைஷ்ணவத்துக்குள்ளே போயிருந்தால் உடையான் என்பவன் திருமாலாக இருந்திருப்பான், சாக்தத்துக்குள்ளே போயிருந்தால் உடையான் சக்தியாக மாறியிருப்பான். சைவத்துக்குள்ள சைவத்தை நம் பாதையாக தேர்ந்து விட்டபடியால் உரையாசிரியர்கள் உடையான் என்பதற்கு நம் சிவன் என்று எழுதுகிறார்கள், அவ்வளவுதான்.
சிவபெருமானுடைய திருமேனிக்கு லிங்கம் என்று பெயர். லிங்கம் என்பதின் பொருள் ஆன்மாக்களும் உலகங்களும் ஒடுங்குதற்கும் தோற்றுதற்குமான இடம்.
இது தத்துவார்த்தமாக மொழிக்குள்ளே இருந்து பொருள் எடுக்கிறார்கள். நம்முடைய சிவனுக்கு சிவனுடைய வடிவங்களை லிங்கம் என்று சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறது. கோயிலில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் லிங்கம் என்று சொல்வார்கள். அந்த லிங்கம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் தோற்றத்திற்கும் ஒடுக்குதலுக்கும் காரணமானது. அதை பிரித்து மொழியிலே காட்டுவார் ஐயா.
லிங்கம், லிங்கம் என்றால் லி கூட்டல் கம், லி என்றால் லயம்
என்றால் சரி சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது லிங்கம் என்ற சொல்லை எப்படி பிரிப்பது என்றால் லி சக கம், அதான் லிங்கம். இப்ப நாங்கள் சொற்களை புணர்த்துவதும் பிரிப்பதும் என்று தமிழ் முறையிலே ஒன்று இருக்கிறார். லிங்கம் என்ற சொல்லை எப்படி பிரிப்பது என்றால் லி கம், இது ரெண்டினுடைய சேர்க்கை தான் கூட்டல் அடையாளம் போட்டு காட்டுகிறார், லிங்கம் என்று ஆகிறது. இதிலே லீ என்பதற்கு ஒரு பொருள், கம் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று காட்டப் போகிறார்.
லீ என்றால் லயம் என்றால் ஒடுங்குதல்.
லீ என்பதற்கு என்னவென்றால் லயம், லயம் என்பதற்கே ஒடுங்குதல் என்று அர்த்தம். அதனால்தான் ஆலயம் என்று பெயர் வந்தது, ஆன்மா ஒடுங்குகிற இடம், அதனாலே தான் ஆலயம் என்று பெயர் வந்தது. லயம் என்பது ஒடுங்குதல்.
கம் என்றால் போதல், அதாவது தோன்றுதல்.
கம் என்ற சொல்லுக்கு நான் நினைக்கிறேன் இந்த அர்த்தங்கள் வடமொழியிலே இருக்கிறது என்று நினைக்கிறேன், அல்லது தமிழிலே தான் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. கம் என்ற சொல்லுக்கு போதல் அல்லது வெளிப்படுதல். இறைவனுக்குள்ளே உலகம் ஒடுங்கவும் செய்கிறது, இறைவனுக்குள்ளே இருந்துதான் உலகம் விரியவும் செய்கிறது. ஆகவே லிங்கம் என்கின்ற சொல் இந்த அர்த்தத்தை தருகிற சொல்லாக இருக்கிறது என்கிறார்.
லிங்கம் என்பதற்கு மேற்கோள், லயம் கச்சந்தி பூதானி சம்ஹாரே நிகிலம் யத சிருஷ்டிகாலே ததா சிருஷ்டிஹி தஸ்மாது லிங்கம் உதாகிருதம். சுப்ரபேதம்,
சுப்ரபேதம் என்றால் ஆகமங்களிலே ஒன்று. சுப்ரபேத ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது, மூலாகமம் என்று நினைக்கிறேன். அந்த சுப்ரபேத ஆகமத்திலே வருகிற ஒரு ஸ்லோகத்தை இந்த லிங்கம் என்ற சொல்லுக்கான பொருள் அங்கே எப்படி பதிவாகி இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். எங்களுக்கு சுப்ரபேத ஆகமம் தெரியாது, வடமொழியும் தெரியாது என்ற காரணத்தினாலே சிதம்பர சக்கரத்தை போய் பார்த்தது போல ஐயா சொன்ன பொருள் இதுக்குள்ளே இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு மேலே நகருவோம்.
மேலே சொல்லப்பட்ட நான்கு அருவத்திருமேனிகளும் நிஷ்கல லிங்கம் என்றும் உருவத்திருமேனிகள் சகல லிங்கம் என்றும் சொல்லப்படும்.
அருவத்திருமேனி உருவத்திருமேனி என்று ரெண்டாக பிரித்தார்கள். அருவத்திருமேனிக்கு நிஷ்கல லிங்கம் என்று பெயர் இருக்கிறதா, உருவத்திருமேனிக்கு சகல சகலலிங்கம் அப்படியா?
ஆமாங்க, சகல
சகலலிங்கம் என்று பெயர் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் தேவை என்றால், இப்ப இதுக்கு ஒரு பேருக்கு மேல இரண்டாம் பேர் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா என்றால் அவசியம் இல்லை. எங்களுக்கு உருவத்திருமேனி அருவத்திருமேனி தெரிந்தாலே போதும். இது ஏன் தெரியணும் என்றால், மேல் மேல் நூல்கள் படிக்கிற பொழுது அவர்களுடைய பயிற்சி காரணமாக நிஷ்கலலிங்கத்தில் என்று சொல்லிவிட்டு போவார்கள். எங்களுக்கு அது தெரியாவிட்டால் அது ஒரு புது விஷயமாக இருந்து தலையை குழப்பும். ஆகவே நன்றாக தெரிய வேண்டும், இறைவனுடைய அருவரூபங்களை எல்லாவற்றையும் நிஷ்கலலிங்கம் என்றும், இறைவனுடைய ரூபலிங்கங்கள் எல்லாவற்றையும் சகலலிங்கம் என்றும் சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. பெரியவர்கள் எழுதுகிற பொழுது, வேற நூல்கள் எழுதுகிற பொழுது இந்த பிரயோகத்தையும் பாவிப்பார்கள். ஆகவே அது இதைத்தான் குறிக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பதிவாக்கிக் கொள்ளுங்கள்.
மேலே சொல்லப்பட்ட நான்கு அருவத்திருமேனிகளும் நிஷ்கலலிங்கம் என்றும் உருவத்திருமேனிகள் சகலலிங்கம் என்றும் சொல்லப்படும். ஒன்பது திருமேனிகளும் ஐந்து தொழில் செய்தற்கும் சரியை கிரியை யோகங்களில் நின்றோர் தியானித்தற்கும் உரிய சிவசக்தி வடிவங்களாம்.
இந்த ஒன்பது ரூபங்களும் எதற்கு என்ற கேள்வி பிறக்கும். சிவபெருமானுக்கு வேற வேலை இல்லையா, அல்லது கமலஹாசன் மாதிரி தசாவதாரம் படம் நடிக்க போகிறாரா, ஏன் இந்த வேஷங்கள் எல்லாம் போட்டு மினக்கெடுகிறார் என்றால், அவர் வேலை இல்லாமல் செய்கிற ஆள் இல்லை, அல்லது சம்பளத்துக்கு இயங்குகிறவரும் இல்லை, அவர் ஏன் செய்கிறார் என்றால் ஐந்து தொழில்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன் செய்யாவிட்டால் என்ன என்றால் உயிர்கள் ஈடேறாது. உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு அவர் தன்னுடைய பஞ்சகிருத்தியத்தை செய்ய வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற அஞ்சு வேலையை செய்வதற்கு ஒன்பது வேஷங்கள் போடுகிறார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சைவ நாட்பாதங்கள் என்று நம்முடைய வழிபாட்டு முறையை வகுத்தது தான் நான் முன்னே சொன்ன சரியை கிரியை யோகம் ஞானம். அதற்கு சைவ நாட்பாதம் என்று பெயர். அப்போ இந்த நாட்பாதங்களிலே நின்று வழிபடுகிறவர்களுக்கும் அருள் பாலிப்பதற்காகவும் இந்த ஒன்பது வேடங்களை அவன் கொள்கிறான் என்கிறார். ஆகவே ரெண்டு நோக்கம், ஒன்று பஞ்சகிருத்தியம் செய்வது, நாட்பாதங்களிலே நின்று வருள்படுகிறவர்களுக்கு அருள் பாலிப்பது என்ற ரெண்டு நோக்கத்திற்காக இந்த நவவேதங்களை கொள்கிறார். இதெல்லாம் ஒற்றை வரி செய்திகள். மற்ற நீங்கள் தொகுப்புரை செய்ய வேண்டிய தேவை வருகிற பொழுது இதெல்லாம் ஒற்றை வரி செய்திகள். இறைவன் அப்படித்தான் நான் தொகுப்புரை செய்து பழக வேண்டும். என்ன செய்வான் என்றால் ஒன்பது வேடங்கள் கொள்கிறான், நவவேதம் என்று பெயர். அந்த நவவேதம் செய்கிறால் ஒருவர் தான் ஒன்பது வேஷம் போடுகிறார். அதிலே அவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், ஒன்று ஐந்தொழில் செய்வது, நாட்பாதங்களுக்கூடாக வழிபடுகிறவர்களுக்கு அருள் செய்வது, இது ரெண்டும் தான் அந்த நோக்கங்கள்.
ஒன்பது திருமேனிகளும் ஐந்து தொழில் செய்தற்கும் சரியை கிரியை யோகங்களில் நின்றோர் தியானித்தற்கும் உரிய சிவசக்தி வடிவங்களாம்.
ஞானத்தை இதிலே தவிர்த்து விடுகிறார், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஞானத்திலே பற்றுதல் இல்லை என்று சொன்ன அறிவே சிவமாகிறபடியால் இந்த மூன்று நிலைக்காரருக்கும் துணை செய்வதற்குத்தான் வடிவம் தேவை. அதனாலே இந்த ஒன்பது வேதங்களும் அந்த மூன்று நிலைக்காரர்களுக்கும் ஐந்தொழிலுக்கும், நான் முன்னே சொல்கிற பொழுது நாளையும் சொன்னேன், சைவநாட்பாதங்களிலே வரக்கூடிய முதல் மூன்று நிலைக்காரர்களுக்கு அருள் செய்யவும் ஐந்து தொழில் செய்யவும் இந்த ஒன்பது வடிவங்களை இறைவன் எடுக்கிறான் என்று சொல்லுகிறார்கள்.
இதை படைப்பாதி தொழிலும் பக்தர்க்கு அருளும் பாவனையும் என்பதனால் அறிக.
அதாவது ஒரு மேற்கோள் காட்டுகிறார். நான் நினைக்கிறேன் இங்கே சிவஞான சித்தியா அப்படியா
சொல்லப்படலங்க
தெரியல, அல்லது திருமுறைகள் எங்கேயோ வருது. அதாவது ரெண்டு விஷயத்தையும் அந்த அந்த பாடல் வரி சொல்லுகிறது. படைப்பாதி தொழிலும் பக்தர்க்கு அருளும்
பாவனையும்.
அப்ப ரெண்டும் சொல்ல, படைப்பாதி தொழில் என்றால் படைப்பை முதலாக கொண்ட தொழில் என்றால் அந்த ஐந்தொழிலும், பக்தர்களுக்கு அருளும் பாவனை என்றால் நாற்பாதத்திலே மூன்றிலே வருகிறவர்களுக்கு அருகுற பாவனையுமாக இந்த நவவேதத்தை கொள்ளுகிறான். ஐந்தொழில் செய்வதற்கும் நாற்பாதங்களிலே மூன்று பாதங்களில் நின்று வழிபடுகிறவர்களுக்கு அருள் செய்வதற்கும் துணை செய்கிறது என்கிறார்.
இதை படைப்பாதி தொழிலும் பக்தர்க்கு அருளும் பாவனையும் என்பதனால் அறிக. ஞானிகள் சக்தி வடிவங்களின் துணையை வேண்டாது கடவுளை நேரே அறிபவர்.
சொன்னவற்றை அதாவது நாங்கள் ரொம்ப தெளிவா இதிலெல்லாம் கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றும் புதுசல்ல. சிவம் சக்தி, சிவம் என்பதனுடைய ஒரு ஆற்றல் தான் சக்தி என்கிறோம். அந்த ஆற்றல் தான் இந்த வடிவ ரூபங்கள் எல்லாம் கொள்கிறது. நாங்கள் சொல்லுகிற அருவம் அரு உருவம் உருவம் எல்லாம் சிவனுடைய சக்தி ரூபங்களாகத்தான் அதை நாங்கள் கொள்கிறோம். அதை நாங்கள் முன்பு படித்திருக்கிறோம். எங்கே என்றால் தத்துவங்கள் படிக்கிற பொழுது சிவனுடைய இன்ன சக்தி இன்ன சக்தி இன்ன சக்தியினூடாக இந்த இந்த வடிவங்கள் வருகிறது என்றெல்லாம் தெளிவுபட உண்மை விளக்கத்திலே படித்து விட்டோம். ஆகவே அவையெல்லாம் சக்தி ரூபங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சரியகிரிய யோகக்காரர்களுக்கு தான் இது தேவை. ஞானக்காரனுக்கு சக்தி வடிவம் தேவையில்லை. அதாவது சிவத்திலே இப்படி பார்த்துக்கொள்ளவனும் சிவம் அதனுடைய சக்தி, சக்தியாக சார்ந்த ரூபங்கள் எல்லாம் இந்த மூன்று நிலைக்காரர்களுக்கும் தேவை. ஞான மார்க்கக்காரன் நேரே சிவத்தை விளங்குவான். அவனுக்கு சக்தி ரூபம் தேவையில்லை, சிவமே அவனாக மாறுகிறபடியால் சக்தி ரூபத்தின் துணையின்றி அவன் நேராக சிவத்தை தொழுவான் என்பதை சொல்லுகிறார்.
ஞானிகள் சக்தி வடிவங்களின் துணையை வேண்டாது கடவுளை நேரே அறிபவர். அவர் அறிவு பொருளாதலால் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் என்றார். இதிலே உரு என்றது தன்மையை.
இதிலே சொல்லப்படுகிற அறிஞர் என்பவர் நாங்கள் பிஹெச்டி படித்தவர் எம்ஏ படித்தவர் என்ற லிஸ்டுக்குள்ளே வரமாட்டார்கள் என்ற சில பேர் அப்படியும் வியாக்கணம் செல்லலாம். திருவருட்பயனிலேயே இருக்கிறது அறிஞருக்கு தான் விளங்கும் என்று. ஆகவே நான் நன்றாக படித்தவன் எனக்கு தான் கடவுள் விளங்குவான் என்று சொன்னால் அவனை விட மூடன் இருக்க மாட்டான். இங்கே அறிஞன் என்ற சொல் ஞானியர்களை குறிக்கிறது, அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். படிப்பாளிகளை குறிக்கவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
அவர் அறிவு பொருளாதலால் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் என்றார். இதிலே உரு என்றது தன்மையை.
அப்படியானால் அதை நான் முன்னமே சொன்னேன், அறிஞர்க்கு அறிவாம் உருவும் என்றால் அங்கே ஒரு வடிவம் இருக்கிறதா என்று கேள்வி வரும் அல்லவா. கேள்விகளை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அருவம் உருவம் அரு உருவம் வடிவம், அது என்ன? அறிஞர்க்கு அறிவாம் உருவம் என்றால் அறிஞர்க்கு அறிவிலே பொருந்திருக்கக்கூடியதாகிய ஒரு வடிவம் என்று ஒரு வடிவம் இருக்கிறது என்றால் அது வடிவம் இல்லை, அங்கே உருவம் என்பது தன்மையை சொல்லுகிறது. அறிஞர்களுக்கு அறிவின் தன்மையாக வந்து பொருந்துகிற சிவம் என்று கொள்ள வேண்டும். அதையும் ஒரு உருவம் என்று கொள்ளக்கூடாது என்பது அதை பாருங்கள். இந்த நல்ல உரையாசிரியர்களுக்கு இவையெல்லாம் கடமை. ஏனென்றால் படிக்கிற பொழுதே நமக்கு கேள்வி வருகிறது, அறிஞர்கறிவாம் உருவம் என்று சொன்னபடியால் அப்படியும் ஒரு உருவம் இறைவனுக்கு இருக்கிறதா என்றால் அது உருவம் இல்லை, அறியப்படுகிற விஷயம் இல்லை, அதுவாக மாறுகிற விஷயம். ஆகவே அங்கே உருவம் என்பது தன்மையை என்று உரை எழுதுகிறார்.
அதற்கு பிறகு அந்த லிஸ்ட் மாதிரி கொடுக்கிறாருங்க. பரமசிவன் இருவகை பிரபஞ்சங்களும் ஒடுங்கிய பின்னர் யாவற்றையும் பொதுமையில் நோக்கி நிற்பவர்.
இவர் ஆரென்றால் இந்த ஒன்பது வேதத்துக்கும் மேலே நிற்கிறவர். நாங்கள் ஒன்பது வேதம் படித்தோமே, சிவம் சக்தி நாதம் பிந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தையிலே வரக்கூடியதாகிய பிரம்மன் விஷ்ணு சீருத்திரன் என்ற மூன்று என்று பார்த்தால் ஒன்பது வந்து விட்டது. பரமசிவன் ஆறாள் என்றால் 36 தத்துவங்களுக்கும் அப்பாலே நிற்கிற ஒருவர். பரம் என்ற சொல்லுக்கே மேலான என்று பொருள். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பரம்பொருள் என்பதைத்தான் நாங்கள் பரசிவம் என்று பெயர் வைக்கிறோம். பிறகு அதை பரமசிவன் ஆக்கிவிட்டோம். அதுபோல அவனுடைய ஆற்றலை தான் பராசக்தி என்றோம். பரத்தினுடைய சக்தி பராசக்தி. பிறகு அவளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அம்மனாக்கி பிறகு அம்மன் வழிபாட்டிலே இறங்கி நம்ம நம்ம லெவலுக்கு அதை பிடிக்கிறோம். அது அதிலே அவரவர் நிலைப்பட்டு வழிபாடுகள் பொருந்துவது உண்மை. ஆகவே இங்கே சொல்லுகிற அந்த பரசிவம் என்கின்ற தத்துவங்களை கடந்த பொருள் கீழ் நோக்க இந்த நவவேதங்கள் இயங்கும். அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார். பரசிவம் என்பது என்னவென்றால் அதை வாசிங்க திருப்பி.
இருவகை பிரபஞ்சங்களும் ஒடுங்கிய பின்னர் யாவற்றையும் பொதுமையில் நோக்கி நிற்பவர்.
அது என்ன இருவகை பிரபஞ்சம்?
சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம்.
பொருட்பிரபஞ்சம் அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தை இறைவன் படைப்பை தொடங்குகிற பொழுது சுத்தமாயா தத்துவத்திலே இருந்து மேற்சொன்னதாகிய 5 சிவ தத்துவங்களும் அதிலே இருந்து சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்ற இரண்டும் தோன்றுகிறது என்று முன்னர் மேலோட்டமாக படித்திருக்கிறோம். சொற்பிரபஞ்சம் என்றால் என்ன என்றால் மந்திரம் என்ன வண்ணம் மந்திரம் பதம் வண்ணம் என்கின்ற மூன்றும் சொற்பிரபஞ்சம். பாருங்கள், இந்த இந்த விஷயமெல்லாம் அறிவு நாம பக்திபூர்வமாகவே இதையெல்லாம் பார்த்து விட்டு விட்டு போய்விட்டோம். அறிவுபூர்வமாக பார்க்கிற பொழுதுதான் ஆச்சரியமாக ஏற்படுகிறது. இந்த உலகத்தை பொருள் சப்தம் என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள். அது இவ்வளவு நுட்பமான பிரிவு என்பது உள்ளே கொஞ்சம் சென்று சிந்தித்தால் தெரியும். ஒன்று உலகம் பொருள் ரூபமாக இருக்கிறது அல்லது சப்தரூபமாக இருக்கிறது. இதைத்தான் சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று சொன்னார்கள். அல்லது தமிழில் சொன்னால் என்ன என்ன சொல்லுகிறோம்?
பொருட்பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சம், பொருட்டம், பொருட்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம்,
பொருட்பிரபஞ்சம். மற்ற சப்த பிரபஞ்சத்துக்கு தமிழ்ல என்ன சொல்லுகிறோம்?
சொற்பிரபஞ்சம்,
பொருட்பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோம். சொல் என்பது சத்தத்தை குறிக்கிறார்கள். சத்த ரூபமாக ஒரு உலகம் இருக்கிறது. விஞ்ஞான உலகம் இப்பொழுது அதற்குள்ளேதான் ரொம்ப தேடுதல்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சத்தத்துக்கூடாக பல சாதனைகள் இந்த உலகத்திலே செய்ய முடியும் என்கின்ற உண்மை அண்மை காலமாகத்தான் தெரிய வந்திருக்கிறது. உலகத்தினுடைய தோற்றத்திலேயே இந்த ரெண்டு வடிவங்கள் தான் இருக்கு. ஒன்று சத்த வடிவம், அடுத்தது பொருள் வடிவம். அது மாதிரி பொருட்பிரபஞ்சம் என்கிற பொழுது தத்துவம் புவனம் கலை என்று அதில் ஏதோ 4 பேர். இந்த 4 ரெண்டு வகையாக பிரபஞ்சம் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டையும் தான் அந்த இரு பிரபஞ்சங்களும் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நாம இப்ப அதிகம் எங்களுக்கு சொல்லவில்லையே என்று கவலைப்படுத்தவே இல்லை. இனி அது மிக விரிவாக சொல்ல போகிறார்கள். இந்த மந்திரம் பதம் வண்ணம் என்றால் என்ன, தத்துவம் புவனம் கலை என்றால் என்ன என்பதை விரிவாக உள்ளே போகிற பொழுது சொல்வார்கள். ஆகவே இப்போதைக்கு உலக படைப்பு சப்தமாகவும் பொருளாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.
பரமசிவன் இருவகை பிரபஞ்சங்களும் ஒடுங்கிய பின்னர் யாவற்றையும் பொதுமையில் நோக்கி நிற்பவர்.
எல்லாவற்றுக்கும் மேலே நின்று எல்லாவற்றையும் ஒரு ஒரு பற்றின்றி நோக்குவான். அதுதான் பொதுமையில் நோக்கு. இதை பார்க்க வேண்டும் என்று பார்க்காமல் பார்ப்பது. இப்போ நீங்கள் இந்த இப்போ என்னை நீங்கள் குறித்து நோக்குகிறீர்கள், என்னை குறித்து நோக்குகிறீர்கள், எனக்கு பின்னாலே இருக்கிற இந்த சுவர் இந்த படத்தை பொதுமையில் நோக்குகிறீர்கள். அதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பார்ப்பதில்லை, ஆனால் உங்கள் பார்வையில் அது விழுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதுதான் பொதுமையில் நோக்குவது. இறைவனும் இதையெல்லாம் பார்த்து இப்படி இப்படி எல்லாம் செய்ய வேணும் என்று அவன் நினைத்தால் அவன் விகாரியாகி விடுவான். ஆகவே அவன் சும்மா பொதுமையிலே அவனுடைய பார்வையிலே இதையெல்லாம் விழும். அதைத்தான் இந்த பரசிவன், பரமசிவன் என்பது யார் என்றால் மேலே இருந்து அத்தனையையும் பொதுமையிலே நோக்குகிற ஒருவன். இரண்டு பிரபஞ்சமும் ஒடுங்கிய பிறகு ஊழிக்கால பேரூழிக்காலத்திலே இந்த இரண்டு பிரபஞ்சமும் ஒடுங்கும். எங்கே ஒடுங்கும் என்றால் மாயையிலே ஒடுங்கும். பிறகு மாயை சிவத்திலே ஒடுங்கும். இப்படி ஒடுங்கி நிற்கிற நிலையிலே அவற்றை பொதுமையிலே அவன் நோக்குவானா?
சிவம் சர்வசங்காரத்தின் பின் இருவகை பிரபஞ்சங்களும் மீளத் தோன்றுமாறு குறித்து ஞானசக்தி மாத்திரையால் நோக்கி நிற்பவர் இவருக்கு
அடுத்த வேலை. இவர் தத்துவத்துக்குள்ளே வந்து விடுகிறார். ஆனால் எப்படி என்றால் சத்துவ தத்துவத்துக்குள்ளே வருகிற இந்த நாதம் பிந்து பரநாதம் பரவிந்து என்றும் நாதம் பிந்து என்றும் ரெண்டாக பிரியும். இதை பிரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிவம் சக்தி நாதம் பிந்து என்று நாளும் எப்படி இதற்குள்ளே வரும்? எங்களுக்கு ரெண்டு ரெண்டுக்குத்தானே இந்த பெயர் இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். பரநாதம் பரவிந்து என்று சொல்லுகிறது என்னவென்றால் இந்த நாதம் பிந்துவினுடைய மேலான நிலை. இது நுட்பமாக விளங்க வேண்டிய விஷயம். பரநாதம் பரவிந்து படித்தோம். அதிலே இருந்து தோன்றுகிற அபரநாதம் அபரவிந்து தான் நாங்கள் படிக்கிற தத்துவத்திலே நாதம் பிந்து ஈஸ்வரம் என்று தொடங்குகிற விஷயம் என்று ரெண்டு படித்தோம். பரநாதத்துக்கு சிவம் என்று பெயர். அந்த சிவத்தினுடைய வேலையை சொல்லுகிறார் அந்த 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 தொடரில். என்ன செய்கிறது சிவம்?
சிவம் சர்வசங்காரத்தின் பின் இருவகை பிரபஞ்சங்களும் மீளத் தோன்றுமாறு குறித்து ஞானசக்தி மாத்திரையில் மாத்திரையால் நோக்கி நிற்பவர் இவருக்கு பரநாதம் என்று பெயரும் உண்டு.
பரநாதம் என்று பெயர் உண்டு. அதாவது சிவம் என்ன பண்ணுகிறார் என்றால் எல்லாம் ஒளிக்காலத்திலே அழிந்த பிறகு பொதுமையில் நோக்கி நிற்கிறவர் தான் நாங்கள் சொல்லுகிற பரசிவம். இப்ப இங்கே சொல்லுகிற இந்த பரநாதம் என்று சொல்லுகிற சிவம் என்ன செய்வார் என்றால் ஒடுங்கிய அந்த அந்த இரு பிரபஞ்சம், அதாவது சொற்பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம், பழையபடி விரிய வேண்டும். அப்படி விரிவதற்கான குறித்த நோக்கத்தோடு அதை பார்க்கிறவருக்கு சிவம் என்று பெயர் அல்லது பரநாதம் என்று பெயர். அதை திருப்பி எழுதுகிற படியுங்கள்.
சிவம் சர்வசங்காரத்தின் பின் இருவகை பிரபஞ்சங்களும் மீள தோன்றுமாறு குறித்து ஞானசக்தி மாத்திரையால் நோக்கி நிற்பவர்.
நீங்கள் இப்பொழுது முன்னைய படிப்பை கொஞ்சம் தொடர்புபடுத்தி பார்த்தீர்களென்றால் சிவம் சக்தி என்பது அந்த இறைவனுடைய எந்தெந்த சக்தி வடிவங்களுடைய வெளிப்பாடாக வந்தது என்று படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஞான சக்தி துணையாக சிவம் நோக்க இந்த இவை இந்த உலகம் உற்பத்தியாவதற்கு பழையபடி சொற்பிரபஞ்சம் பொருட்பஞ்சம் உற்பத்தியாவதற்கு நோக்கத்தோடு நோக்குகிறவர் சிவன். பொதுமை வட்டு நோக்குகிறவர் பரசிவன்.
இவருக்கு பரநாதம் என்று பெயரும் உண்டு. சக்தி மேலே சொல்லிய சிவத்தின் சக்தி பரவிந்து என்றும் பெயர்.
மேலே சொல்லியதாகிய சிவத்தினுடைய சக்தி தான் இங்கே சக்தி என்று சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப புத்தியிலே எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக ஊறின ஒரு வடிவ பணி பதிவு இருக்கிறது. சிவம் என்றால் சிவபெருமானையும் சக்தி என்றால் ஒரு அம்மனையும் நினைக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க 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 அந்த உண்மை நிலை விளக்கமாகும். சிவம் என்பது ஆற்றலை உட்படுத்திய ஒன்று, சக்தி என்பது அதன் ஆற்றல், அவ்வளவுதான். ஆகவே சக்தி என்பது இங்கே சிவம் சக்தி என்று சொல்லுகிற பொழுது அதற்கு பரநாதம் பரவிந்து என்று பெயர்.
நாதம் சூக்குமமான இச்சாதான்.
முப்பத்தாறு தத்துவத்தின் முதல் தத்துவத்துக்கு வருகிறோம். இதுவரை நாங்கள் பேசியதெல்லாம் முப்பத்தாறு தத்துவத்துக்குள் அடங்காத விஷயங்களை பேசினோம். இனி சொல்லுகிறார் நாதம் என்கின்றது.
நாதம் சூக்குமமான இச்சா ஞான கிரியைகளோடு நின்று சூக்கும ஐந்தொழில் செய்பவர் அபரநாதம் என்றும் பெயர்.
அது உங்களுக்கு முன்னமே பரநாதம் என்று ஒன்று சொன்னபடியால் இங்கே அபரநாதம். சூக்குமமான நிலையிலே இறைவனுடைய மூன்று சக்திகளையும் இச்சை கிரிய ஞானங்களை உள்ளடக்கி செயல்படுவது.
விந்து நாதத்தின் சக்தி அவர் அபரவிந்து என்றும் பெயர்.
அங்கே சிவத்தினுடைய சக்தி சிவம் சக்தி எனப்பட்டது. இங்கே நாதம் என்று சொல்லப்படுவதனுடைய பவர் தான் இங்கே விந்து என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பரஞானம் பர விந்து என்று பெயர், இதற்கு அபரஞானம் அபர விந்து என்று பெயர். அது என்ன செய்கிறது? அவ்வளவுதான் போட்டிருக்கிறார்.
அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. நாதத்தின் சக்தி அபர விந்து என்றும் பெயர். சதாசிவம் தூல இச்சா ஞான கிரியைகளோடு நின்று இருவகை பிரபஞ்சங்களும் தோற்றுதற்கு மூல காரணமாய் உள்ளவர்.
தூல இச்சா ஞான கிரியா சக்தி அங்கே மூன்றும் கலந்து விடுகிறது. அவற்றோடு நின்று
இருவகை பிரபஞ்சங்களும் தோற்றுதற்கு
காரணமாக இருப்பார்.
மகேஸ்வரன் சுத்த பிரபஞ்சங்களை தோற்றுவித்து தொழில் செய்பவர்.
அங்கேதான் வேலை ஆரம்பமாகிறது. சதாசிவத்துக்கு அப்பாலே வரக்கூடிய மகேஸ்வரன், அதான் ஈஸ்வரம் என்று நாங்கள் சொல்வது மகேஸ்வரன். அவர் என்ன செய்கிறார் என்றால், வாசியங்கள்,
சுத்த பிரபஞ்சங்களை தோற்றுவித்து தொழில் செய்பவர்.
சுத்த பிரபஞ்சம் அதாவது சுத்த வித்தையிலே தோன்றுகிற பிரபஞ்சம்.
உருத்ரன்
மாயிலே தோன்றுகிற பிரபஞ்சம்.
உருத்ரன் மால் அயன் அசுத்த மாயையில் தொழில் செய்பவர்.
இந்த மூன்று பேரும் அதை நம்ம இதெல்லாம் கொஞ்சம் புத்தியை நமக்கு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார்கள். முந்தி நாங்கள் சாதாரணமாக படித்தோம் நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று படித்தோம். இந்த முதல் மூன்று நிலை நாதம் விந்து என்பது உயர்நிலை. சதாக்கியத்திலே அது இந்த மூன்று சக்தியையும் உள்ளடக்கி செயல்பட தொடங்குகிறது. ஈஸ்வரத்திலே சுத்தமாயையிலே இயக்கங்களுக்கு பிரபஞ்சம் தோன்றுவது, சுத்தமாயா பிரபஞ்சங்கள் தோன்றுவதற்கு ஈஸ்வரம் காரணமாகிறது. சுத்த வித்தையிலே வரக்கூடிய பிரம்மன் சிவன் ருத்ரன் என்ற மூன்று பேருக்கும் எங்கே வேலை என்றால், அசுத்தமாயை அடுத்தது அசுத்தமாயை அடுத்தது அசுத்தமாயை. நாங்கள் மூன்றாக பிரித்து படிக்கிறோம். அசுத்தமாயை அஞ்சு தத்துவங்கள், அசுத்தமாயையிலே ஏழு தத்துவங்கள், பிரகிருதி மாயையிலே மிச்சம் 24 தத்துவங்கள் என்று படித்தோம். இந்த அசுத்தமாயிலே வருகிற ஏழு தத்துவத்துக்கும் பிரகிருதி மாயிலே வருகிற மற்ற 24 தத்துவங்களுக்கும் நின்று செயல்படுத்துகிற ஆட்களாகத்தான் இந்த மூன்று பேரும் இருப்பார்கள். ஈஸ்வரம் என்று சொல்லப்படுகிற மகேஸ்வரருக்கு வேலை சுத்தமாயிலே நின்று செயல்படுவது. ஒவ்வொரு செய்தியாக நம் புத்தியிலே பேறி கொண்டு போகிறது. தத்துவங்கள் படித்தோம், அதிலே நாங்கள் படித்தது நாதம் விந்து ஈஸ்வரம் சதாசிவம் சுத்தவித்தை என்று படித்தோம். அது முதல் கல்வி நிலை. இப்பொழுது அதை மேலே விளங்க செய்கிறார்கள். நாதத்துக்கு மேற்பட்ட ஒரு சூக்கும நிலையும் விந்துவுக்கு மேற்பட்ட ஒரு சூக்கும நிலையும் உண்டு. அதுதான் உண்மையிலே இதனுடைய மூலம். அதைத்தான் சிவம் சக்தி என்று சொல்கிறோம். சிவத்திலிருந்து தோன்றியபடியாலும் சக்தியிலிருந்து தோன்றியபடியாலும் தான் நாதம் விந்துவை சிவம் சக்தி என்று சொல்லுகிற முறைமையும் உண்டு என்று படித்தோம். அந்த சிவசக்தி நிலையிலே அது பரவிந்து பரசிவம் பரநாதம் பரவிந்து என்று சொல்லப்படுகிறது. இது அபரநாதம் அபரவிந்து என்று சொல்லப்படுகிறது. அபரநாதம் அபரவிந்துலே இருந்துதான் நம்முடைய தத்துவங்கள் தொடங்குகின்றன. அந்த அபரநாதம் அபரவிந்து என்பது சக்தி ரூபமான நிலை. அது சாதாக்கியமாக மாறுகிற பொழுது மூன்று சக்தி நிலையும் உருவ நிலைப்பட்டு இயங்க தயார்படுகிறது. ஈஸ்வரம் என்ற தத்துவத்துக்கு வருகிற பொழுது அங்கே சுத்தமாயிலே நடக்க போற அந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாட்டை இயக்குகிறதாக அந்த ஈஸ்வரம் இருக்க போகிறது. அதுக்கு பிறகு அப்போ 36 தத்துவத்திலே சுத்தமாய தத்துவம் ஐந்தும் போனால் மிச்சம் 31 தத்துவங்கள் இருக்கின்றன. அதிலே 7 தத்துவம் மாயா அசுத்தமாய தத்துவமாகவும் 21 பிரகிருதி மாய தத்துவமாகவும் இருக்க போகிறது. இந்த ரெண்டையும் செய்யற இது ரெண்டையும் செயல்படுத்துகிற வேலையை இந்த பிரம்மனும் விஷ்ணுவும் செய்ய சிவனும் ருத்ரனும் பிரம்மனும் விஷ்ணுவும் செய்ய போகிறார்கள். இந்த அளவுக்கு மனதிலே அவற்றை அப்படியே இது ஒண்ணும் புத்திக்கு பதிவான புத்தியிலே பதிவாக்குகிற வேலை தான். புத்திக்கு நுட்பமான கிண்டுகிற வேலை ஒன்றும் இல்லை. புத்தியிலே இவற்றை பதிவாக்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் எடுத்து காட்டுகிறார்.
பரமசிவன் மேலே சொல்லிய தொழில்களை செய்யும் போது முறையே இவ்வொன்பது பெயர்களையும் பெறுவர் என்பர் ஒரு சாரார்.
இதிலே ஆளுக்கால் தத்துவக்காரர்களுக்குள்ளேயே முரண்பாடான கருத்து உண்டு. நாங்கள் அந்த பகுதியை நாளைக்கு படிப்போமே.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.